சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 11 அத்தியாயம். இருளில் அலறல். அஞ்சாதி மகளை என்று தனக்கு ஆறுதல் சொன்னதன்றி கூடத்து முன்கதவின் மறைவில் நின்றவனையும் வெளிச்சத்துக்கு வரும்படி பிரம்மானந்தர் அன்போடு அழைத்ததைக் கண்டு பூவழகி உள்ளிருந்து ஓடி வந்த வேகத்தையும் பரபரப்பையும் ஓரளவு தணித்துக் கொண்டாலும் வந்த வேகத்தின் காரணமாக ஏற்பட்ட பெருமூச்சு மட்டும் அடையோடு தனியாமல் ஆச்சரியத்தால் விகசித்த அழகிய விழிகள் மீண்டும் தரையை நோக்கி தாழாமலும் பிரமித்த வண்ணம் அப்படியே சிறிது நேரம் நின்றுவிட்டாள். பிரம்மானந்தரின் விஷம பேச்சினாலும் ஏளனம் ததும்பிய புன்சிரிப்பாலும் நிதானத்தை இழந்து உறக்க பேசிய இளம்சழியன் கூட கதவு மறைவில் வேறொரு மனிதன் மறைந்திருப்பதை அறிந்ததும் அடிகள் மட்டும் அவள் வந்ததை எப்படி அறிந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியாததால் திகைப்படைந்து தன் பேச்சை சற்றென்று நிறுத்திக் கொண்டார். அடிகள் மறைந்திருந்தவனை அழைத்தது பற்றி சிறிதளவு ஆச்சரியத்தையோ பிரமிப்பையோ காட்டாதவள் அந்த கூட்டத்தில் யவனராணி ஒருத்திதான். அதிக உணர்ச்சி வசப்பட்டதாலும் கோபமும் தாபமும் புத்தியில் எழுந்து தாண்டவமாடியதாலும் பூவழகியும் இளம்சழியனும் தாங்கள் பேசிக் கொண்டிருக்கையிலேயே பூரண கவசமணிந்த ஒருவன் ஓசைப்படாமல் கூடத்திற்குள் நுழைந்து விட்டதை கவனிக்கவில்லையே தவிர அவ்விருவர் கோபத்துக்கும் தாபத்துக்கும் காரணமான பிரம்மானந்தரும் யவனராணியும் அவன் கடந்து வாயிற்படியை தாண்டு முன்பாகவே அவன் வரவை கண்டுகொண்டார்கள். படைத்தலைவன் தன்னை தூக்கி கொண்டு அறைக்கு சென்றதாகவும் சைத்தியோபசாரங்கள் செய்ததாகவும் ராணி கிளறிவிட்ட புகைச்சலின் காரணமாக பூவழகியும் இளம்சழியனும் சண்டை பிடித்துக் கொண்ட சமயத்தில் கவசம் அணிந்த உருவம் ஒன்றின் நிழல் கூடத்து வெளித்தாழ்வாரத்தில் விழுந்ததை பிரம்மானந்தரின் சிறிய யானை கண்கள் கவனித்துவிட்டன. காதலர் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்த சமயத்தில் பிரம்மானந்தர் மீது ஒரு கண்ணை வைத்துக் கொண்டிருந்த ராணி அடிகளின் சிறிய கண்கள் திடீரென பளிச்சிட்டதையும் வாயிற்படியை நோக்கி பாய்ந்ததையும் பார்த்து விட்டாள். ஆகையால் அந்த பகுதியில் தன் கண்களையும் பாய்ச்சினாள். கவசமணிந்த உருவம் உள்ளே வந்து மறைந்த பிறகு அதை பற்றி அடிகள் சிறிதும் லட்சியம் செய்யாமல் மேற்கொண்டு இளம்சழியனோடு சர்வ சகஜமாக பேச்சை தொடர்ந்ததை பார்த்த ராணி இந்த சாமியார் லேசுப்பட்ட மனிதர் அல்ல என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டு மெல்ல புன்முறுவலும் செய்தாள். ராணியின் புன்முறுவலை கண்ட அடிகள் அதன் பொருளை புரிந்து கொண்டு தன்னை பற்றி அந்த யவன பெண் பெருமையாக நினைத்ததை பற்றி ஓரளவு பெருமிதமும் கொண்டாரானாலும் அதை வெளிக்காட்டாமல் அப்பனே இப்படி வா, அடியவன் மடத்தில் யாரும் மறைந்து உறைய வேண்டிய அவசியம் இல்லை என்று மீண்டும் கதவுக்கு அருகில் மறைந்திருந்தவனை அன்பு கனிய அழைத்து கூடத்தின் நடுவுக்கு வரும்படி சைகையும் செய்தார். அதுவரை கதவு மறைவில் நின்ற மனிதனும் அழிகளின் முதல் அழைப்பை உடனே ஏற்கவிட்டாலும் இரண்டாம் முறையும் அந்த அழைப்பை எதிர்த்து நிற்பதால் பயன் ஏதுமில்லை என்று நினைப்பால் மறைவிலிருந்து வெளிப்பட்டு கூடத்தின் நடுவுக்கு வந்தார். அவன் கூடத்தின் நடுவுக்கு வந்த தோரணையை கண்ட இளம்சழியன் மட்டுமின்றி பூவழகி கூட பிரமித்து போனாள். திருட்டுத்தனமாக உள்ளே நுழைந்து விட்டோமோ என்ற கிளியோ மறைந்திருந்ததை கண்டுபிடித்து விட்டார்களே என்ற சங்கடமோ சிறிதும் இல்லாமல் ராஜநடையாக கூடத்துக்குள் நடந்து வந்தான். பூரண கவசம் அணிந்திருந்த அந்த வீரன் அவனை அரை வினாடியில் தமது கண்களால் எடை போட்டுவிட்ட பிரம்மானந்தர் நல்ல உயரமுடைய இளம்சழியரை விட அவன் ஒருபடி அதிக உயரம் இருப்பதையும் யவனர்களின் கம்பீர களை அவன் முகத்தில் தாண்டவமாடுவதையும் கவனித்தார். அவன் நீல நாசியும் கூறிய கண்களும் உதடுகளும் அணிந்திருந்த முறையையும் அந்த மனிதனின் உள்ள உரத்தை வலியுறுத்தியதை கண்ட அடிகள் யவனர்களின் பெரும் தலைவன் ஒருவன் பூம்புகாரில் காலடி எடுத்து வைத்து விட்டான் என்பதை சந்தேகமர உணர்ந்து கொண்டார். அவன் வலது கன்னத்தின் குறுக்கே இருந்த பெரிய வெட்டு தழும்பு அவனுடைய அழகிய முகத்தை சிறிது விகாரப்படுத்தினாலும் கம்பீரத்தை மட்டும் லவலேசமும் குறைக்கவில்லை. அவன் இடையில் தொங்கிய பட்டாக்கத்தியின் அகலமும் அதிலிருந்து வேலைப்பாடும் சாதாரண வீரர்கள் கையாளக்கூடிய வாழல்லாது என்பதை நிரூபித்தன. ஏதோ கடமையை செய்வதற்காகவோ அடிகள் மடத்தில் நுழைந்தவன் போல் கூடத்தின் நடுவுக்கு நடந்து வந்த அவனை கண்டதும் இளம்சழியின் கரம் சற்று முன்பாக உரைக்குள் நுழைந்த வாளை நோக்கி மெல்ல நகர்ந்தது. அதை கண்ட அடிகள் சற்றென்று இளம்சழியனை நோக்கி கையமர்த்தி
வேண்டாம் படைத்தலைவரே, சண்டைக்கு ஆசிரமம் இடமல்ல, அதுவும் நமக்கு வேண்டியவர்களை தாக்க கத்தியை உருவுவதும் முறையல்ல என்று தடுத்தார்.
இளம்சழியன் வியப்பினால் மலர்ந்த விழிகளை அடிகள் மீது நாட்டினான். பூவழகையின் மலர் விழிகளும் அதே வியப்பை காட்டியதன்றி பவள உதடுகளும் திறந்து
நமக்கு வேண்டியவர்களா, இவரை உங்களுக்கு முன்பே தெரியுமா
என்று கேள்வியொன்றையும் வீசின.
எதற்காக முன்பு தெரிய வேண்டும் பூவழகி, நமக்கு வேண்டியவர்களுக்கு இவர் வேண்டியவர், ஆகவே நமக்கும் வேண்டியவர்தானே என்றார் அடிகள்.
புரியவில்லை அடிகளே
என்றாள் பூவழகி.
ஏன் புரியவில்லை குழந்தாய், படைத்தலைவர் நமக்கு வேண்டியவர்,
உமக்கு வேண்டியவர் என்று சொல்லும்.
சரி சரி, அப்படித்தான் வைத்துக் கொள்வோம். படைத்தலைவர் இந்த அடியவனுக்கு வேண்டியவர், படைத்தலைவருக்கு வேண்டியவள் ராணி.
அடிகளே, மீண்டும் உமது சொரூபத்தை காட்ட ஆரம்பித்து விட்டீர், ஆத்திரத்தோடு இடையே புகுந்தது இளம்சழியனின் குரல். அடிகளின் அடுத்த சொற்கள் படைத்தலைவன் கோபத்தை இன்னும் அதிகமாக கிளறிவிட்டன.
இதில் ஆத்திரத்திற்கு என்ன இருக்கிறது படைத்தலைவரே
என்று வினவினார் அடிகள். என்ன இல்லை, ராணி எனக்கு வேண்டியவள் என்று உமக்கு எப்படி தெரியும் என்று சங்கடத்தாலும் ஆத்திரத்தாலும் உதடுகள் துடிக்க கேட்டான் இளம்சழியன். பிரம்மானந்தர் நேரடியாக பதில் சொல்லாமல்
ராணியை இங்கு எதற்காக அழைத்து வந்தீர் என்று வினவினார். இந்த மடத்தில் மறைத்து வைப்பதற்காக.
பெண்களை மறைத்து வைக்க மடம்தான் சரியான இடம் என்பது உமது அபிப்பிராயம் போலிருக்கிறது. சரி, அது கிடக்கட்டும். நீர் இவளை மறைக்க வேண்டிய காரணம்?
அரசியல் காரணம்.
அந்த அரசியல் காரணத்தை உத்தேசித்து தான் இவளை கடற்கரையிலிருந்து தூக்கி வந்தீராக்கும்.
அப்பொழுது இவள் யார் என்று தெரியாது. கடலோரத்தில் ஒதுங்கி கிடந்தாள்.
ஆபத்தில் உதவினீர்.
ஆமாம்.
நல்லது. ஆனால் அவளை எதற்காக உமது மாளிகைக்கு எடுத்து சென்றீர்?
அவளை சுயநிலைக்கு கொண்டு வர.
அவள் யவன பெண் என்று தெரியும் அல்லவா?
தெரியும்.
அப்படியானால் அவளை யவனர்களிடம் ஒப்படைத்து விடுவதுதானே?
இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்த இளம் சழியனை பூ அழுகி எரித்து விடுபவள் போல் பார்த்தாள். அவள் உள்ளே குமரிக் கொண்டிருந்த எரிமலையை கிளற கூடத்தின் நடுவுக்கு வந்ததும் அதுவரை மௌனமாகவே நின்றிருந்த யவன வீரனும் பேச தொடங்கி,
நாங்கள் வற்புறுத்தி கேட்டும் ராணியை எங்களிடம் கொப்படைக்க மறுத்துவிட்டார் என்றான்.
அவன் பேச்சு கேட்டதும் இளம்சழியன், பிரம்மானந்தர், பூவழுகி மூவர் கண்களும் அவன் மீது பாய்ந்தன. அவன் தமிழில்தான் பேசினான். தெளிவாக சம்பாஷணை, முறையில் பேச்சு அமையாமல் இலக்கணம் அழுவாத சுத்த தமிழாயிருந்தது. ஆனால் உச்சரிப்பு மட்டும் தெளிவாயில்லாமல் சற்று கோச்சியாக காணப்பட்டது. ராணியின் பேச்சு லாவகமோ கிள்ளை குரலோ அவனுக்கு இல்லாவிட்டாலும் கொச்சை பேச்சிலும் கம்பீரம் மட்டும் பூரணமாக துணித்தது. அவனை உற்று பார்த்தாடிகள்,
அப்பனே, உன்னை பார்த்தால் ஊருக்கு புதியது போலிருக்கிறது
என்று சந்தேக குறியோடு கூடிய கேள்வியை தொடுத்தார். ஆம் என்றான் அவன்.
ஆனால் தமிழில் பேசுகிறாயே?
எங்கள் நாட்டில் பயின்றேன்.
யவன நாட்டிலா?
ஆம்.
உங்கள் ஊரில் தமிழ் பள்ளிக்கூடம் வைத்திருக்கின்றீர்களா?
இல்லை, ஆசிரியரிடம் பயில்கிறோம்.
தமிழாசிரியர்கள் இருக்கின்றார்களா?
இல்லை, இங்கிருந்து வந்து போகும் வணிகர்களிடம் படிக்கிறோம்.
அடிகள் அவனை மேற்கொண்டு கேள்வி எதுவும் கேட்காமல்,
பார்த்தீரா படைத்தலைவரி, யவனர்களின் கீர்த்தி எங்கும் பரவி கிடப்பதன் காரணத்தை தாய்மொழி பற்றோடு பிறமொழி தேவையையும் உணர்ந்திருக்கின்றார்கள். உள்ளத்தின் உணர்ச்சிக்கும் உள்நாட்டு வளர்ச்சிக்கும் தாய்மொழி பற்று. பிற நாட்டு வணிகத்துக்கு முடிந்தால் ஆதிக்கத்துக்கும் பிறமொழி பயிற்சி. இது நாமும் கற்க வேண்டிய பாடம். தமிழர்கள் ஏன் போதிய அளவு யவன மொழியை கற்கவில்லையோ தெரியவில்லை. கற்றிருந்தால் இந்த யவனராணியை அவர்கள் அங்கு அனுப்பியது போல் நாமும் நமது பூவழியை அவர்கள் நாட்டை ஆள் அங்கு அனுப்பலாம் அல்லவா
என்று கேட்டார். அதுவரை மிக நிதானத்துடன் இருந்த அந்த யவனன் கண்களில் லேசாக சந்தேக சாயை மட்டுமின்றி சிறிது எச்சரிக்கை குறியும் படர்ந்தது. ராணியின் கண்களும் அவன் கண்களும் ஒரு வினாடி சந்தித்து அகன்றன. இளம் சழியனின் கண்கள் முன்பை விட அதிக ஆச்சரியத்தால் மலர்ந்தன.
அப்படியானால் இவர் என்று அடிகளை நோக்கி இழுத்தான். சந்தேகம் என்ன? யவனர்களின் படைத்தலைவர் டைபீரியஸ் ராணிக்கு துணையாக வந்திருப்பவர். ராணிக்கு வேண்டியவர், ராணி உமக்கு வேண்டியவர், நீர் எமக்கு வேண்டியவர். ஆகவே டைபீரியஸும் நமக்கு வேண்டியவர் தானே? இதைத்தான் ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்த முயன்றேன்
என்று விளக்கு அடிகள். தாம் ஏதோ பெரிய இலக்கியத்துக்கு உரை தந்துவிட்டதை போன்ற பெருமிதத்தோடு புன்முறுவலும் காட்டினார். பிரம்மானந்தருக்கு கண்டிப்பாக பூம்புகாரின் நாளங்காடி காவர் பூதத்தின் துணையிருக்க வேண்டும் என்று சோழர் படைத்தலைவன் தீர்மானித்துக் கொண்டதன்றி, இல்லாவிட்டால் இரவின் 2-3 ஜாமங்களில் நடந்த இத்தனை கதையும் இவருக்கு எப்படி தெரிய முடியும் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தான். படைத்தலைவன் சித்தத்தில் ஓடிய எண்ணங்களின் போக்கை புரிந்து கொண்ட அடிகள்,
இதில் மந்திர வித்த ஏதுமில்லை படைத்தலைவரே. யவன படைத்தலைவன் ஒருவன் கரை சேர்ந்ததாகவும் அவன் கோட்டை தலைவரிடம் அழைத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் முதல் ஜாமம் துவங்கிய சில நாழிகைக்குள்ளாகவே ஊரில் பரபரப்பு இருந்தது. ஆகவே சீடர்களை அனுப்பி விஷயத்தை விசாரிக்க சொன்னேன். வந்தவன் பெரிய டைபீரியஸ் என்றும், அவன் யவனர் கடற்படை தலைவன் என்றும், அவன் அழைத்து வந்த ஒரு ராணியை காணவில்லை என்றும் சீடர்கள் சொன்னார்கள். 2 ஜாமத்தின் ஆரம்பத்தில் பூவழகி இங்கு தோழிகளோடு ஓடி வந்து பூம்புகருக்கு ஆபத்து ஏற்பட போவதாகவும், யவனர் படைகள் அரசு வீதிகளில் கூட உலாவுவதாகவும் தன் தந்தை சொன்னதாகவும் கூறினாள். நேரம் போவது தெரியாமல் நானும் அவளும் பேசிக் கொண்டிருந்து விட்டோம். அந்த சமயத்தில் தான் தாங்கள் வந்து சேர்ந்தீர்கள். தனியே வராமல் யவனராணியோடு வந்தீர்கள். மற்றதை ஊகிப்பதில் கஷ்டம் என்ன இருக்கிறது என்றார்.
அடிகளின் விவரணத்தை கேட்ட டைபீரியஸ், ராணி இருவருமே பிரமித்து போனார்கள். பிரம்மானந்தர் உண்மையில் துறவிதாடா, அரசாங்க ஒற்றனா என்ற சந்தேகம் கூட துளித்தாலும் அதை சிறிதும் வெளிக்காட்டாத டைபீரியஸ்,
துறவியார் சொன்னதில் சிறிதும் பிசகில்லை படைத்தலைவரே. ராணிக்கு எந்த தீங்கும் நேராமல் காப்பாற்ற நான் கடமை பெற்றவன். யவன மன்னரின் ஆணை இது. என்னுடன் ராணியை அனுப்பினால் நான் போய்விடுகிறேன்
என்றான் மிகவும் நிதானமாக.
மிகவும் நியாயம் என்று பிரம்மானந்தரும் ஒப்புக்கொண்டார்.
எது நியாயம் அடிகளே என்று கேட்டான் இளம் செழியர்.
இந்த ராணியை டைபீரியஸோடு அனுப்புவது
எனக்கு இஷ்டமில்லை.
படைத்தலைவரே, அவள் வேறு நாட்டு பெண். அவள் எதற்கு உமக்கு?
எனக்கு தேவையில்லை அடிகளே. ஆனால்
மேற்கொண்டு ஆனால் ஏது? தேவையில்லை என்றால் விட்டுவிடுங்களே.
பூவழகியின் நிகழ்ச்சி குரல் மீண்டும் இடையே புகுந்தது. தயக்கத்திலிருந்தே தெரியவில்லை அடிகளே என்றாள் வீழிற்குல செல்வி. என் தயக்கத்துக்கு காரணம் உனக்கு புரியாது பூவழகி என்றான் இளஞ்சடிய நாத்திரத்தோடு.
இதில் புரியாத புதிர் என்ன இருக்கிறது படைத்தலைவரே என்று வினவினாள் பூவழகி. தலையை ஒருபுறம் திருப்பி அழகிய உதடுகளையும் வெறுப்பு தோன்றம் அடித்து, நிரம்பி இருக்கிறது பூவழகி, நாட்டு நன்மை இருக்கிறது, மக்கள் நலன் இருக்கிறது என்று அடுக்கிக் கொண்டு போன இளம் சழியனை இடைமறித்து, அத்தனைக்கும் இவள் உங்களோடு இருக்க வேண்டுமாக்கும் என்றாள் பூவழகி. இளம் சழியன் படபடப்போடு ஏதோ பேச போனான். அவனை தடுத்து அடிகளார்,
சும்மா இருங்கள் படைத்தலைவரே, இது என் மடம், இங்கு நான் வைத்தது சட்டம் என்று சொல்லிவிட்டு டைபீரியஸை நோக்கி, இங்கு ராணி இருப்பது தங்களுக்கு எப்படி தெரிகிறது என்று வினவினார்.
யவன வீரர்கள் படைத்தலைவர் மாளிகையை சூழ்ந்து கொண்ட போது நானும் இருந்தேன். இவர் தப்பி சென்றதும் துரத்தியவர்களில் நானும் ஒருவன். ஆசிரமத்தை அடுத்து தோப்பின் முகப்பில் இவர் மறைந்து விட்டார். ஆனால் சிறிது நேரத்திற்கெல்லாம் இப்பாலஸ் வேறு வழியாக குதிரைகளோடு இங்கு வந்தார். அவனை நான் தொடர்ந்தேன்
என்று டைபீரியஸ் மனம் திறந்து பேசினார். இப்பொழுது ஹிப்பாலஸ் எங்கே என்று கேட்டான் இளம் சழியன்.
வாயிலே நிற்கிறார், வேண்டுமானால் வந்து பாருங்கள் என்று அழைத்தான் டைபீரியஸ்.
ஹிப்பாலஸை பார்க்க வாயிற்படிக்காக போக தொடங்கிய இளம் சழியனை அடிகள் தடுத்து,
பார்க்க வேண்டிய அவசியமில்லை படைத்தலைவரே, டைபீரியஸ் சொல்வதில் தவறு இருக்காது என்று கூறிவிட்டு டைபீரியஸை நோக்கி, நீங்கள் ராணியை தாராளமாக அழைத்து போகலாம், படைத்தலைவர் நடத்தைக்கு பெரிதும் வருந்துகிறேன்
என்று மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். கனல் கக்கிய இளம் சழியனின் பார்வையை சிறிதும் லட்சியம் செய்யாத டைபீரியஸ்,
ராணி வாருங்கள் என்று அவளை அழைத்துக் கொண்டு வாயிற்படியை நோக்கி நடந்தார்.
பிரம்மானந்தரை சந்தேக பார்வையாக பார்த்துவிட்டு இளம் சழியன் மீது இளநகையொன்றை வீசிவிட்டு டைபீரியஸின் பின்னால் நடந்தாள் யவன ராணி. அவர்கள் இருவரையும் தடுக்க ஓர் அடி எடுத்து வைத்த படைத்தலைவனை அடிகளின் கண்டிப்பு பார்வையொன்று அசைய ஒட்டாமல் தடுத்து நிறுத்தியது. அவர்கள் வாயிற்படியை தாண்டியதும் அடிகள் வெகு தூரிதமாக நடவடிக்கைகளில் இறங்கினார். தமது பெரும் தேகத்தை தூக்கிக் கொண்டு ஓடி மடத்து கூடத்தின் கதவை பலமாக தாளிட்டார். அடுத்த வினாடி கூடத்தில் எரிந்து கொண்டிருந்த ஒரே விளக்கை ஊதி அணைத்துவிட்டு,
படைத்தலைவரே, பூவழகியின் கையை கட்டியாக பிடித்துக் கொள்ளும் என்றார்.
அடிகளின் இந்த சுறுசுறுப்புக்கோ ஏற்பாடுகளுக்கோ காரணத்தை அறியாத இளம் சழியன் பூவழகி கையை கட்டியாக பிடித்துக் கொண்டார்.
ஓசைப்படாமல் என் பின்னால் வாருங்கள்
என்று கூறிய அடிகள் அவ்விருவரையும் கூடத்தில் இருந்த அடுத்த அறைக்கு அடிமேலடி எடுத்து வைத்து அழைத்து சென்று,
படைத்தலைவரே, இங்கேயே இருங்கள், ஒரு நிமிடத்தில் வந்து விடுகிறேன்
என்று எதிர்ப்பக்கமாக நகர ஆரம்பித்தார். எதுவும் புரியாத இளம் சழியன் அடிகளே என்று ஏதோ கேட்க ஆரம்பித்தான்.
பேச வேண்டாம் படைத்தலைவரே, பேராபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது, இதிலிருந்து முதலில் தப்புவோம், பேச்சை எல்லாம் பிறகு வைத்துக் கொள்ளலாம்
என்று அடிகளால் சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே வெயில் என்று பெரிய அலறல் ஒன்று இருள் கம்பி கிடந்த வெளிப்புறத்திலிருந்து கிளம்பி வெளியிலிருந்த காட்டை மட்டுமின்றி ஆசிரமம் பூராவையுமே பயங்கரமாக ஊடுருவி சென்றது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.